நம்மளருமா இன்றைய தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். எல்லோரும் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூகா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துக்கு எல்லோருமா நாம் திருப்பிக் கொள்வோம். The Gospel of Luke, chapter 16. எல்லாரும் நாம் எடுத்துக்கொள்வோம். Open your Bible and put your eyes upon the word. It has given by the Lord. எல்லாம் நாம் எடுத்து அதை நாம் கவனித்து பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம். ஒரு உவமை ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். இதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம், கவனிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு பங்கை வைத்து வைத்திருக்கிறார். அதை நீங்க இழந்திருக்கூடாது. அப்படி அதை இழந்தால் நஷ்டம் நமக்கு. அதை ஈடு செய்ய இவராலும் முடியாது. அதனால்தான் நம்முடைய வளர்ச்சிக்கு அவ்வளவு தடையாக இருக்கு. தேவனிடத்திலிருந்து வருவது எல்லாம் நல்லதும் நமக்கு ஏற்றதுமாக இருக்கிறது, நமக்கு நன்மையுமாக இருக்கு. தீயதை ஒருபோதும் ஆண்டவர் நமக்கு தரமாட்டார். அவர் இன்றைக்கென்று ஆண்டவர் நமக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். அதை நாம் எடுத்துக்கொள்ள மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள ஆண்டவர் அவளை அப்ரிஷியேட் பண்ண பாராட்டு. 16 அதிகாரத்தில் 1 வசனத்தில் இருந்து பாருங்க. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரான காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுவதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி. இனி நீ உக்கிரான காரனாய் இருக்கக்கூடாது. அப்பொழுது உக்கிரான காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துறதுக்கு எனக்கு பலன் இல்லை. இறக்கவும் வெட்கப்படுவேன், பிச்சை கேட்கவும் வெட்கமாக இருக்கும். அவ என்ன செய்யலாம்? He was thinking for the next step. தாலாபசன உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரியவதென்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானத்திலே கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து, முதலாவது வந்தவனை நோக்கி, நீ எஜமானத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் என்ன என்றான். அப்பொழுது உக்கிரணக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுதி என்றான். பின்பு அவன் வேறொரு நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதும் என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுதி என்றான். அநீதியுள்ள உக்கிரணக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மிச்சிக் கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்று இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது, திஸ் இஸ் த கீவேர்ட் ஆஃப் த பாரபிள். இந்த உவமையின் கீவேர்டு இங்கதான் இருக்கு. ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லும் போது ஒரு நோக்கத்தோடு அதை சொல்லுவார். இலகுவாக ஜனங்களுக்குள்ளே படிக்காத பாமர மக்களும் புரிந்து கொள்ளத்தக்க விதமாக ஆண்டவர் பேசினது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லது ஆசீர்வாதம். தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி பேசியிருப்பாரா என்றால் நாம் அநேக காரியங்கள் நாம் விளங்கிக் கொள்ள முடிந்திருக்க. ஆண்டவருக்கு சோதரம். ஆகவேதான் உவமைகளால் என் வாயை திறப்பேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே அவருடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் அவர் வாழ்ந்த போது நிறைவு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 9 வசனம், நீங்கள் மாளும் போது, நீங்கள் சாகும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. அவை இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வீடு எல்லாம் அநித்தியமான வீடுகள். உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிறையிதரை சம்பாதி. நமக்கு சம்பாதிக்க தெரியும், பத்தாம் வசனத்தில் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை குறித்து நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவருடைய காரியத்தை நீங்கள் உண்மை உள்ளவளாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாய் கொடுப்பவன் யார்? எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை செய்வார்கள் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டு பண்ணுவார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. In English translation, you cannot serve both God and money என்று சொல்லப்பட்டிருக்கு. பதினாலாம் வசனம் சொல்றது, இவைகளை எல்லாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏன் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை அரியாசம் பண்ணார். சோ ஆண்டவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருந்தது. ஆனா இன்னொரு கூட்டம் அவருடைய போதனையை கேட்டு பரியாசம் பண்ணவும் இருந்திருக்கு. சோ இந்த நாட்களிலும் அப்படி இருக்கத்தான் செய்கிறது. But the both people are sitting together. ரெண்டு பார்ட்டியும் ஒன்னா தான் உட்கார்ந்து இருக்குது ஆண்டவருக்கு முன்பா. பட் தேவன் தன்னுடைய ஜனங்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோ இந்த நாளிலே அநீதி உள்ள உக்கிரான காரன் அல்லது உண்மை அற்ற உக்கிரான காரன் என்ற தலைப்புல நான் உங்களோட சில காரியங்களை இதற்குள்ள இருந்து பேச வாஞ்சுகிறேன். பரிசுத்தாவின் உதவியோடு கூட என்னை கவனி. உண்மை அற்ற உக்கிரான காரன் அல்லது அநீதி உள்ள உக்கிரான காரன். சோ உக்கிரான காரன் என்றால் என்ன? அடுத்த மீனிங் போத உக்கிரான காரன் என்றால் ஸ்டூவர்ட், அதாவது மேனேஜர். உபலே கொள்ள குடிச்சு மேனேஜர். சோ இங்க ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு ஐஸ்வர்யவானுக்கு ஒரு உக்கிரான காரன் இருந்திருக்கு. இந்த ஐஸ்வர்யவான் என்னென்னத்துக்கெல்லாம் அவன் அதிபதியாக இருந்தான் என்பது இங்க சொல்லப்படவில்லை. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு காரியங்களுக்கு இவன் மேனேஜராக இருந்திருக்கணும். ஏனென்றால் இவன் ஐஸ்வர்யவனாக இருந்திருக்கான். அவனுக்கு அநேக ஆஸ்திகள் இருந்திருக்குது. சோ அந்த ஐஸ்வர்யவானுக்கு இருந்த ஆஸ்திகளை விசாரிப்பதற்கு அந்த ஐஸ்வர்யவானுக்கு இருந்த பொருட்களை ஆஸ்திகளை விசாரிப்பதற்கு அவைகளை கவனிப்பதற்கு அவைகளை பெருக்குவதற்கு அவைகளை பாதுகாப்பதற்காக என்று அந்த ஐஸ்வர்யவான் இந்த உக்கிரான காரனை வைத்து வைத்திருக்கிறார். இதை நாம் பார்க்கும் போது ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் தொன்னும் வெளியும் உள்ள சீமானாக இருந்தான் சொல்லப்படுறேன். அவனுக்கும் ஒரு மேனேஜர் இருந்திருக்கிறார். அவருடைய பேர் எலியேஸ். ஆபிரகாம் தன்னிடத்திலே உள்ள எல்லா பொருட்களுக்கும் ஆஸ்திகளுக்கும் காரியக்காரனாய் மேனேஜராய் எலியேசர் என்கிற ஒரு மனிதரை வைத்திருந்திருக்கிறார். அதே போல எகிப்து தேசத்தின் பிரதானிகளுக்கு தலையாதிகாரியாய் இருந்த போத்திபாரனுடைய வீட்டு காரியங்களை விசாரிப்பதற்கு ஒரு உக்கிரான காரனாய் யோசேப்பு இருந்திருக்கிறார். அந்த போத்திபார் தன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விசாரிப்பதற்காய் அவர்களை கவனிப்பதற்காய் அவர்களை பாதுகாப்பதற்காய் தன்னுடைய ஆஸ்திகளை பெருக்குவதற்காய் விசாலப்படுத்துவதற்காக ஒரு உக்கிரான காரனாய் யோசேப்பை தன் வீட்டுக்கு வைத்திரு. அந்த நேரத்துல தான் அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்து அதிலே அவன் செய்யாத குற்றத்துக்காய் சிறைச்சாலையில கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிலவரையில கிடந்து உழன்றிருக்கிறான். பல ஏற்பாட்டு காலங்களிலே ஆஸ்தி உள்ளவர்கள் செல்வம் உள்ளவர்கள் தங்களுக்கென்று ஒரு காரியக்காரனை ஒரு உக்கிரான காரனை வைத்திருந்திருக்கார். சோ இங்கே 16 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு எஜமானுக்கு ஒரு உக்கிரான காரன் இருந்திருக்கார். சோ இந்த உக்கிரான காரனை குறித்தான் இயேசு அதிகமாக சொன்னாரே ஒழிய ஐஸ்வர்யனை குறித்து அதிகமாக இங்கு சொல்லப்படு. கற்றுக்கொண்டதும் உங்களுக்கு சொல்ல விரும்புவதுமான சில காரியங்களை இதனாலே நான் சொல்ல விரும்புறேன். ஆண்டவருக்கு முன்பா சரி, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு உக்கிரான காரணம் இருந்திருக்கு. அவனை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? முதலாம் வசனத்தை பாருங்க. அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுறதாக அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. உக்ரானக்காரன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை என்ன செய்தான சொல்லுங்க, அழித்து போட்டான். அழித்து போட்டான் என்றால் எஜமானுடைய ஆஸ்திகளை அவன் குழி தோண்டி நிலத்துக்குள்ள புதைக்கிறது, அல்லது கடல்ல கொண்டு கொட்டு, அல்லது பெட்ரோல் ஊற்றி கொளுத்து. அழித்து போட்டான் என்றால் அர்த்தம் என்ன? அவன் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். தன் எஜமான் தன்னத்தில் நம்பி ஒப்பு கொடுத்த பொருட்களை ஆஸ்திகளை அவன் தவறாக பயன்படுத்தி இருக்கிறான். ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அழித்து போட்டான் என்று சொல்லப்படுது. அவன் ஒன்றையும் கொண்டு போய் கடல்ல கொட்டையில் எஜமான ஆஸ்திகளை அள்ளி கொண்டு போய் புல்டோசர்ல அல்லது அடித்து நொறுக்கல், பெட்ரோல் ஊற்றி கொளுத்தல். ஆனா அவன் செய்து என்ன? எஜமானுடைய ஆஸ்திகளை துஷ்பிரயோகம் செஞ்சிட்டான், மிஸ்யூஸ் பண்ணிட்டான். தன்னுடைய பொறுப்பை, எஜமான அவனுக்கு நம்பி கொடுத்த பொறுப்பை அவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான், தவறாக பயன்படுத்தி விட்டான். எஜமானுடைய ஆஸ்தியை அவன் பெருக்க இல்லை, அவன் பாதுகாக்க இல்லை, அவன் கவனிக்க இல்லை, அதை சரியாய் விசாரிக்க இல்லை, அதை கருத்தாய் கவனிக்காதபடி இவனே எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டான். காக்க வேண்டியவன் கவனமட்டி இருந்திருக்கான் பாருங்க, பாதுகாக்க வேண்டியவன் ஏனோ தானோண்டி இருந்திருக்கான், பெருக்க வேண்டியவன் நிர்விசாரமாக இருந்திருக்கான். இந்த காரியங்கள் ஒரு நாள் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. நான் சொல்றத கவனிங்க, நமக்கு தேவனால அருளப்பட்டிருக்கிற பொருட்களை நாம் துஷ்பிரயோகம் செய்யறதுக்கு இடம் இருக்கு. இந்த காரியங்கள் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்ட போது உடனே எஜமான் உக்கரானனை கூப்பிடுற, உக்கரானக்காரனை கூப்பிடுற. கூப்பிட்டு அவர் சொன்ன காரியம் என்ன? நான் இப்படி உன்னை குறித்து கேள்விப்படுறது என்ன? நான் உனக்கு தந்த உத்தியோகத்திலே நீ உண்மையற்றி இருக்கிறாய் என்று நான் உன்னை குறித்து கேள்விப்படுறது என்ன? நான் உனக்கு தந்த பொறுப்பிலே நீ இப்படி அநியாயமாய் நடக்கிறாய் என்று சொல்லி நான் உன்னை குறித்து கேள்விப்படுகிற காரியம் என்ன? ஆகவே இனி நீ உக்கிரான காரணாய் இருக்கக்கூடாது, அதுக்கு முதல் உன் உக்கிரான கணக்கை ஒப்புவே. வசனத்தில்தான் நான் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ண விரும்புறேன். என்ன கவனி, நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதுமான ஒரு முக்கியமான காரியம் இங்க இருக்கு. எஜமானுடைய வேலை பொறுப்பிலே உண்மை இல்லாமல் இருந்து விட்டவன், லாபம் உண்டாக்க வேண்டியவன் நஷ்டத்தை உண்டு பண்ணிவிட்டான், காக்க வேண்டியவன் கவலையினமாக இருந்திருக்கிறான், ஆஸ்தியை பெருக்க வேண்டியவன் ஏனோ தானோ என்று இருந்திருக்கிறான், எஜமானுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்திருக்கிறான். அவன் அழித்து போட்டது அவனுடைய ஆஸ்தி அல்ல, அவன் எஜமானுடைய ஆஸ்தி. பெரும்பாலும் நாம் நம்முடைய ஆஸ்தியை இலகுல அழிக்க மாட்டோம், தெரியுமா? ஹலோ, பெரும்பாலும் நம்முடைய ஆஸ்தியை நாம் அழிக்க மாட்டோம். ஆனா மற்றவர்கள் என்று வரும்போது அதுல நாம் கொஞ்சம் கண்சாரியாக இருப்போம். நம்முடைய கௌரவம் பாதிக்கப்பட நாம் இடம் கொடுக்க மாட்டோம். ஆனா மற்றவருடைய கௌரவத்தை குறித்து நாம் அதிகமாக நினைக்கிறது இல்லை இல்லையா? நம்முடைய நல்லெண்ணம் கெட்டு போகாதபடி நாம் நடந்து கொள்வோம்.
ஆனா மற்றவர்களுடைய காரியத்தை குறித்த நல்லெண்ணத்தை நாம் அதிகமாக சிந்திக்கிறதில்லை. இங்கு உக்கிரான காரன் தன்னுடைய ஆஸ்தி அழிக்க இல்லை, தன் எஜமான ஆஸ்தி தான் அழித்திருக்கிறான். அவன் நம்பி ஒப்பு கொடுத்த ஆஸ்திகளை அவன் அழித்து போட்டான். ஆகவே ஒரு நாள் வந்தது, எஜமான் அவனை கூப்பிட்டான். கூப்பிட்டு, நான் உன்னை குறித்து கேள்விப்படுவது என்ன? ஆகவே உன் உக்கிரான கணக்கை ஒப்புவிட்டீங்க. நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு தேவனுக்கு ஒரு உக்கிரான கணக்கு ஒப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். ஒரு நாள் வர் நானும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும், நீயும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க. இதை நாம் நினைத்து தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக நடந்து கொண்டால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை, நீங்க சொல்றதை சொல்லுங்க, கேட்க நல்லா இருக்கு. இது அறிவுக்கு விருந்தல்ல, உங்களுடைய ஆத்மாவுக்கு மருந்து. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். நாம் கேட்டு நாம் நல்லா இருக்குது அல்லது சரியுதுன்னு சொல்லுவதற்கு அல்ல, நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கோணர்களை சரிப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுவதற்கு, நாம் சரியான இடத்துக்கு வருவதற்கு, சரியான நிலைமைக்கு வருவதற்கு அனுப்புகிற தேவ வார்த்தைகளை நாம் அசட்டை பண்ணிவிட்டால், அல்லது அதில் ஏனோ தானோ என்று இருந்து விட்டால், நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுற நஷ்டத்துக்கு ஒருவராலும் உதவி செய்யவே முடியாது. Nobody can help us. அவன் அழித்து போட்டது தன்னுடைய ஆஸ்தி அல்ல, தன் எஜமானுடைய ஆஸ்தி. என கருமானவர்களே, அவன் எஜமான் கேள்விப்பட்ட போது அவனை கூப்பிட்டு ஒரு கணக்கு ஒப்புகிற சொன்னான். என கேளுங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார். சரின்னு ஒரு ஆமை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு உங்கத்திலும் எங்கத்திலும் அவர் கணக்கு கேட்பார். இந்த சத்தியத்தை நீ உணர்ந்து கொள்ளும். இந்த சத்தியத்தை நான் உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. Whether you accept or reject, it is up to you, but this is truth. இரவு பகலாக எனக்குள்ள எழும்புற இந்த வார்த்தையை சொல்லாமல் அடக்கிக் கொண்டால், எரேமியா சொன்னது போல அவைகள் என் எலும்புகளிலே அடைபட்டு அக்னியை போல இருக்குது என்று சொன்னார் எரேமியா. நீயும் நானும் எஜமான் ஆண்டவருக்கு ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்புவித்தே ஆகணும். இதை நாம் உணர்ந்து, இதை நாம் அறிந்து, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து, ஒரு நாளைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். தன்னன் தனியனாய் நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தேன் என கவனிங்க. இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன், எனக்கு அருளப்பட்டிருக்கு, எனக்கு தேவனால கொடுக்கப்பட்ட நாட்களையும் வருஷங்களையும் காலங்களையும், தேவனால எனக்கு அருளப்பட்ட நன்மைகள், தேவனால எனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட சுகம், பலம், வசதி, ஆஸ்தி, அந்தஸ்து, இவை எல்லாவற்றையும் நான் எப்படி பயன்படுத்தினேன், இவைகளை நான் எப்படி வாழ்ந்தேன் என்று ஒரு நாளைக்கு நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுத்துதான் ஆக வேணும். ஏன் தெரியுமா? கவனிங்க, உன்னையும் என்னையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஹி இஸ் தி கிரியேட்டர். உண்டாக்கின தேவன், அவர் சிருஷ்டிக்கிற தேவன் என கவனிங்க. உண்டாக்கப்பட்ட பொருளின் மேல் உண்டாக்கினவருக்கு அதிகாரம் இருக்கு, தெரியுமா? 2000 ஒரு டெலிவிஷனை வாங்கி கொடுத்து நீங்க வீட்டை வச்சிருக்கீங்க, அதுல முழு கண்ட்ரோலும் உங்களுக்கு இருக்கு. அதை எப்படி பாவிக்கிறது, பத்திரமாக வைத்திருக்கிறது, முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. ஏனென்றால் நீங்க அதை வாங்கி இருக்கீங்க. நீ அதுக்கு எஜமானா இருக்கு. நீயும் நானும் தேவனாலே உருவாக்கப்பட்டிருக்கோம். ஏசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் நம்மை விலையாக வாங்கிக் கொண்டார் என்று வேதம் சொல்றது. தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உன்னையும் என்னையும் அவர் வாங்கி இருக்கிறார். அவர் தான் வேதம் சொல்றது. ஆக இனிமேல் நாம் நம்முடையவர்கள் அல்ல, அவருக்கே சொந்தமானவர். ஒன்று நாம் நமக்கு பிரியமாய் வாழணும், அல்லது தேவனுக்கு பிரியமாக வாழணும். கண்டதா ஒரு வாழ்க்கை தான், நீ நானும் வாழ போறோம், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதே வாழ்க்கை தான். ஒன்று நீ உன்னை திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பா, அல்லது தேவனுக்கு பிரியமாக வாழுவான். ஒன்று நீ உனக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டே இருப்பா, அல்லது தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருப்பா. இது ரெண்டு தான் ஒரு வாழ்க்கை தான், நீ நானும் வாழ போறோம். ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை குறித்த ஒரு கணக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். இந்த ஜீவிய காலத்திலே ஆண்டவர் நம்மோடு எத்தனையோ இடங்களிலே பேசுகிறார், எத்தனையோ வசனங்களை நாம் கேட்கிறோம், எத்தனையோ செய்திகளை நாம் கேட்கிறோம், எத்தனையோ புத்திமதிகளை கேட்கிறோம், எத்தனையோ தடவைகள் வேதத்தை திறந்து வாசித்து 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 எத்தனையோ சத்தியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் விளைவு என்ன? வாட் இஸ் தி கன்சீக்வன்ஸ்? நம்முடைய அதன் விளைவு என்ன? அதன் தாற்பயம் என்ன? என கருமானுகளே, எஜமான் அந்த உக்ரானக்காரனை கூப்பிட்டு ஒரு நாள் கணக்கு கேட்டார். உன் கணக்கை ஒப்புவியன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் நம்முடைய எஜமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்புவித்து தான் ஆக வேண்டும். நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாய்? ஆனால் நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்பதாக, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக, நீர் பிரியமாக்கிவிட்ட நாட்களே காலங்களையும் ஆண்டவர் கணக்கு எடுக்கும். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஆண்டவரை அறிந்து வந்த பிற்பாடு எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் செலவழிக்கிறோம் என்பதை குறித்து நாம் ஆண்டவருக்கு ஒரு கணக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை நீயும் நானும் நினைக்கலாம், இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய நாட்கள், இது என்னுடைய பலம், என்னுடைய சுகம், என்னுடைய அறிவு, எனக்கு என்னுடைய புத்தி, என்னுடைய பொருட்கள், நான் சம்பாதித்தது, நான் பெற்றுக் கொண்டது, நான் கட்டினது, நான் தேடினது என்றெல்லாம் நீ சொல்லலாம். ஆனால் உன்னை உருவாக்கினவர் தேவன் என்பதை நீயும் நானும் மறக்க கூடாது பாரு. ஏனென்றால் நம்மை ஒரு நாளைக்கு அவர் விசாரிப்பார். நீயும் நானும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம், எப்படி ஜீவித்தோம், எப்படி நம்முடைய நாட்களை செலவழித்தோம், எப்படி நம்முடைய வருஷங்களை நாம் செலவழித்தோம் என்பதை குறித்து ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்மளை விசாரிப்பார். பிளவாடி, இது சத்தியம். இதோ பாருங்க, இது 2007 ஆண்டு முடிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் இந்த வருஷத்தை நாம் முடிக்க போறோம். நான் அடிக்கடி நினைக்கிறது என்ன தெரியுமா, ஆண்டவர் ரொம்ப கவனமானவர், கண்சாடியா இருக்கக்கூடியவர் அல்ல, ரொம்ப கவனமானவர். நான் சில போல நான் நினைக்கிறது உண்டு, எனக்கு ஆண்டவர், இது என்னுடைய கற்பனை, இட் இஸ் நாட் பைபிளிக்கல். ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆண்டவர் எனக்கு ஒரு ஃபைல் வச்சிருப்பார். பிகாஸ் ஹீ இஸ் மை கிரியேட்டர், ஹீ இஸ் நம்முடைய எஜமான். ஒவ்வொரு ஆண்டையும் நான் எப்படி கழித்திருக்கிறேன், ஒவ்வொரு ஆண்டும் நான் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறேன், ஒவ்வொரு ஆண்டும் எப்படி தேவ சித்தத்தை நான் செய்திருக்கிறேன், எதையெல்லாம் நான் செய்யாமல் விட்டிருக்கிறேன் என்பதெல்லாம் அவரிடத்தில் ஒரு ஃபைல் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை வருஷம் முடியும் போது, ஆண்டவரே நான் இப்படி வாழ்ந்துட்டேன், அப்படி இருந்துட்டேன், என்னை மன்னியும் பண்ணி சொல்லும் போது ஆண்டவர் மன்னிப்பாங்க. ஆனா ஒரு காரணம் தெரியுமா, நான் இழந்து போன வருஷத்தையும் நாட்களையும் திரும்ப ஒரு தரவை எனக்கு அவர் தரவே மாட்டார். 2007 போனதுதான், கடந்த ஆண்டுகள் கடந்ததுதான். ஆண்டவரே நான் நிர்விசாரமாக இருந்து விட்டேன், ஏனோ தானோன் இருந்து விட்டேன், உண்மை தேடாத நாட்கள் உண்டு, உண்மை விட்டு பின்னுக்கு போன நாட்கள் உண்டு, நான் ஜெபிக்காமல் என் இஷ்டப்படி வாழ்ந்தது உண்டு, பணம் போல வாழ்ந்த நாட்கள் உண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நான் சொல்லும் போது ஆண்டவர் என்னை மன்னிப்பார். ஆனால் நான் இழந்து போன நாட்களையும் வருஷங்களையும் திரும்ப ஒரு தடவை எனக்கு தரவே முடியாது. கருமானுக்குள்ளே ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். நீ நான் தனித்தனியே ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு எஜமானுக்கு முன்பாக நிற்கத்தான் வேண்டும். கணக்கு ஒப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். இதை நாம் மறக்கக்கூடாது. இப்ப ஒரு வசனம் நாம் வாசிப்போம், பார்ப்போமே. எனவே கூட திருப்பிக் கொள்ளுங்கள், எபிரேயர் 4 13 வசனத்தை பாருங்க. எபிரேயர் 4:13 வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவானது, மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாக இருக்கிறது, அவருக்கே
நாம் என்ன சொல்லணும், கணக்கு ஒப்பு கொடுக்கணும்.
சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமும் நிர்வாணமாக, அதாவது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கும். நாம் அந்தரங்கத்திலே செய்திருக்கலாம், வெளியரங்கத்திலே செய்திருக்கலாம், எப்படி செஞ்சிருக்கலாம், அது நல்ல காரியம். ஆனா அனைத்தும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறதா, வெளியரங்கமாக இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்லப்படுது, நாம் அவருக்கே கணக்கு ஒப்பு கொடுக்கணும். நான் யோசித்து பார்த்தேன், இன்னைக்கு நீங்க ஒரு பக்தர்ல வேலை சேரி, உங்களுக்கு ஒரு பொறுப்பு பெற்றோ அல்லது எப்படியோ ஒரு ஒரு பொறுப்பை உங்களுக்கு அந்த செக் தருகிறான்னு வையில், எவ்வளவு கருத்தா இருக்கிறோம் பாருங்க. அவர் அடிக்கடி வந்து விசாரிப்பார், அது சரியா, இது சரியா, அது இயங்குதா, இது சரியா, ப்ரொடியூசர் அப்படி இருக்குது, பொருட்கள் தயாரிக்கப்படுதா, பிசினஸ் போகுதா, ஆதாயம் இருக்குதா, லாபம் இருக்குதா, பார்த்துட்டே இருக்கிறார், கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன் தனக்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்முடைய கவலை இனங்கள் நஷ்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது. உலக காரியங்களை நாம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கு, எவ்வளவு கவனமாக இருக்கு, எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலேயோ நாம் ஏனோ தானோ இருக்கிறோமே. ஆனால் ஒரு நாளைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் விசாரிப்பார், அவருக்கு நாம் கணக்கு ஒப்பு கொடுக்கணும். என்னோட வசனம் நாம் எடுத்துக்கொள்வோம், ரோமருக்கு நிருபம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்க. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன, நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுறது என்ன, நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயத்திற்கு முன்பாக நிற்போமே, அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கு, நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இருக்கிறது. கண்ணமஸ்த கவனிக, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். கவனிங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, ரோமர் பதினாலாம் அதிகாரம் பன்னாம் வசனத்தை பாருங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து, மற்றவனை குறித்து அல்ல, ஹலோ, உன்னை குறித்து, நீ உன் எஜமானுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கிற நால்வர் ஒரு நேரம் வர அவைதான் நீங்க வசனம் சொல்லுறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு எஜமானுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. நான் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சத்தியம், அந்த தாற்பயம் எனக்கு புரிந்துட்டால் நான் இலகுவிலே இன்னொருவரை நான் குற்றப்படுத்த துணிய மாட்டேன். ஏனென்றால் நான் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், கணக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் விடலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் அவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் உனக்கு பக்கத்தில் இருக்கவருக்கு ஒரு விடலாக இருக்கக்கூடாது, ஒரு ஒரு தடங்களாய் இருக்கக்கூடாது. மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்வர்களாக இருக்கணும். அவர்கள் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்வர்களாக இருக்கிறோம். மாறாக மற்றவர்கள் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு தடையாக நாம் இருந்திடக்கூடாது, விடுதலாக இருந்திடக்கூடாது. ஏனென்றால் நாம் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. இது விசுவாசிகளை குறித்து சொல்லப்படுது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவனவன் தேவனுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிகளை குறித்து. அதே நேரத்தில் அவவிசுவாசிகளை குறித்தும், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவரை நம்பாதவர்கள், சத்தியத்தை கேட்டும் மனதார இயேசுவை ரிஜெக்ட் பண்றவர்களும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும். மொத்தத்தில் நான் சொல்லட்டுமா, என்ன கவனிங்க, இந்த நம்புனா நம்புங்க, நம்பட விடுங்க. இது சாப்பிட்டு இந்த உலகத்துல தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்பு கொடுத்துதான் ஆகும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, ரெண்டு மணிக்கு ஒன்னு பேதரு 4 அதிகாரம் 4 வசனத்துக்கு பாருங்க, அல்லது 3 வசனத்துக்கு பார்த்தா அந்த தாற்பயம் புரியும். சென்ற வாழ்நாள் காலத்திலே, கடந்த காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டப்படி நடந்து கொண்டது போதும். கடந்த கால வாழ்க்கை போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டி செய்து வரிகொண்டு அருவறுப்பான விக்கிர ஆராதனை செய்து வந்தோம். அந்த அது துன்மார்க்க வாழ்க்கைன்னு சொல்லப்படுறது. 4 வசனம், அந்த துன்மார்க்க உலகிலே அவர் அவர்களோடு கூட நீங்கள் விழாது இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். 5 வசனத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. 5 வசனத்தை 1 பேதுரு 4 அதிகாரம் 5 வசனம், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இங்கே கணக்கு ஒப்புவிப்பார்கள் சொல்லப்படுறது அவவிசுவாசிகளுக்கு. தேவனை தூசிக்கிறவர்கள், பாவத்திலே வாழுகிறவர்கள், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை சொல்லியும் அவரை ரிஜெக்ட் பண்ணி மனம் போல வாழுகிறவர்கள், பாவத்தில் புரளுகிறவர்கள், துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக காரியங்களை நடப்புகிறவர்கள், பாவத்தில் வாழ்கிற எல்லோருக்கும் இவர்களும் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுத்துதான் ஆகணும். ஏனென்றால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. தேவனால படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும், மறந்துடாது, தேவனால படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவருக்கு ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க அவருக்கு முன்பாக நின்றுதான் ஆகணும். சரி, நாம அவிசுவாசிகளை விட்டுருமே, நாம் விசுவாசிகளை பார்ப்போம். என்ன கவனிங்க, நாம் எல்லோரும் அவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நாளைக்கு எஜமா நம்மளை கூப்பிடுவார். கவனிங்க, எண்ணத்தில் எல்லாம் நாம் கணக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் லைக் டு டச் சம்திங். மத்தேயு 12 அதிகாரம் 36 வசனத்தை பாருங்க. மத்தேயு 12:36 விளையாடுங்க. மத்தேயு 12:36 36 வசனம் என்ன சொல்லு பாருங்க. மனுஷர் பேசும் அலோ எல்லாம் எனக்கு ராய். இப்ப நாம விசுவாசிகள் கணக்கொப்பு கொடுக்கணும், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து என்ன செய்யணுமா, நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹலோ, பிளீஸ் கேவ் அட்டன்ஷன். மனுஷர், அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரை நம்புகிறவர்கள், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து யாவையும் குறித்து எப்ப கணக்கப்பு கொடுக்கணுமா, நியாய தீர்ப்பு நாளிலே. ஆங்கிலத்தில் கேலஸ் வேர்டு சொல்லப்பட்டு, அதாவது நாம் கவலை கவனம் இல்லாமல் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கணக்கு இருக்கு. நாம நினைக்கலாம் இல்லையா, ரெண்டு பேர் நாம பேசிக்கொள்றோம் டெலிபோன்லயோ நேரிலேயோ, மூணாமவர் ஒருவர் பக்கத்தில் இல்லை, ஆகவே நாம் பேசிக்கொள்வோம். மற்றவர்களை குறித்து நாம் கதைக்கிற கதைகள், தேவையில்லாத வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், இவைகளுக்கு நாம் என்ன சொல்லணுமா, ஆண்டவருக்கு ஒரு நாளைக்கு கணக்கு. நாளைக்கு நீ கணக்கு ஒப்பு கொடுக்கணும், அவை இன்றைக்கு நீ தேவனுக்கு பயப்படு. நாம் நினைக்க கூடாது நாம கதைக்கிற கதையெல்லாம் காத்தோடு கலந்து போயிருது, சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கேட்க மாட்டார்கள், அவருடைய காதலே விழாது. நாம் இன்னொருவரை குறித்து கதைக்கிற கதைகள் ஒருவரை சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு போகாமல் இருக்கலாம். ஆனாலும் எஜமானுடைய காதுகளிலே அது கேட்டுக் கொண்டிருக்குது. நீ ஆராதிக்கிற ஆண்டவருடைய காதிலே அவைகள் விழுந்து கொண்டிருக்குது. வீணான வார்த்தைகள் என்று இயேசு சொல்லுகிறார். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளை என்ன சொன்னு சிஸ்டர் பிரதர், நீ பேசின வார்த்தைக்கு, நீ இதுவரை பேசின வார்த்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கணக்கொப்பு கொடுக்கணும். நான் பேசின வீணான வார்த்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும். மல்கியா 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். யார் பேசிக் கொள்வார்கள்? தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். யார் அதை கவனித்து கேட்பார்? கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். நம்மையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்துடக்கூடாது. நல்ல ஐக்கியங்களை உடைத்திடக்கூடாது. நல்ல உறவுகளை கெடுத்துடக்கூடாது. நம்முடைய வாயின் வீணான வார்த்தைகளால் தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்திக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வந்துடக்கூடாது. நம்முடைய வாயின் வீணான வார்த்தைகளால் மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏற்ற வாழ்க்கைக்கு ஒரு தடையை கொண்டு கூடாது. நம்முடைய வாயின் வீணான வார்த்தைகளால் ஊழியங்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளிலே ஒரு பாதிப்பை கொண்டு வந்துடக் கூடாது. மனுஷனுக்கு பேச்சு வரம் தேவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், தெரியும். மற்றொன்றுக்கும் இதை கொடுக்கல, மிருகங்களுக்கும் கொடுக்கல, பறவைகளுக்கும் கொடுக்கல, மனிதனுக்கும் மாத்திரம் பேசுகிற வரத்தை ஆண்டவர் கொடுத்தார். இது ஒரு வரப்பிரசாதம். தேவனை புகழ்ந்து பாடுகிறோம், ஆண்டவரை மனம் திறந்து ஆராதிக்கிறோம், முழங்கால் போடி செபிக்கிறோம். ஆனா அதே நாவா எத்தனை வீணான வார்த்தைகள். எப்படி நம்முடைய ஆராதனை ஒரு பலம் இருக்கு? எப்படி நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும்? எப்படி ஆண்டவன் நம்முடைய ஜெபத்தில் பிரியமாக இருப்பார்? சிந்திச்சு பாரு, யோசிச்சு பாரு. இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் எதனால்? கதைகளா, வீணான வார்த்தைகளா? சபைகளில் இருக்கிற பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்த்தால் வீணான வார்த்தைகளால் எழும்பின சர்ச்சைகள், வீணான சர்ச்சைகள். நேயும் நானும் சபையின் வளர்ச்சிக்கு தான் ஒன்று செய்யாவிட்டாலும் அது ஒரு பாதிப்புக்காக, அதை பாதிக்கிற அளவுக்காக நான் இன்னும் வாழாமல் இருந்துடலாம். என்னை குறித்து ஒருவர் தீதாக கதைக்கிறார, கதைச்சிட்டு போகட்டும். வீணாக பேசுகிறார, பேசிட்டு போகட்டும். நம்மை குறித்து உண்மையில்லாத காரியங்களை உரைத்துக் கொண்டிருக்க சொல்லட்டும். தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விடாது. ஆனால் 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 எனக்காக உனக்காக ஒரு நாளைக்கு அவைகளை எஜமான் விசாரித்துத்தான் ஆவார்த்தார். என்ன 12 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், மோசி ஒரு நாள் திடீரென்று அவன் சொந்த சகோதர உடன் பிறப்புகள் ஆரோனும் மிரியாம் திடீரென எழும்பி மோசேக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தான். அவன் செய்த ஊழியத்தின் அடிப்படையிலே, அவனுக்கு தேவன் கொடுத்த பொசிஷனின் அடிப்படையிலே ஆரோனும் மிரியாமும் எழும்பி சொந்த சகோதரங்களே அவனுக்கு விரோதமாக பேசினார். அவரை கொண்டு மாத்திரமா தேவன் பேசினார், எங்களை கொண்டு பேசவில்லையா என்றெல்லாம் அவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் என்னாகும்? 15 அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா இருந்தார். என்ன கவனிங்க, மோசே ஒரு வார்த்தை கூட திரும்பி கதைக்கலை. I was surprised because he was a man of God. அவன் தேவனை சரியாக புரிந்திருக்கிறான். அவன் தன் தேவனை சரியாக அறிந்திருக்கிறான். ஆகவே சொந்த சகோதரர்கள் எழுப்பி அவனுக்கு விரோதமாக பேசின போதும், அதுவும் இல்லாதவர்களை கதைத்த போதும், அவனை மரமடிவாக்கின போதும், மோசே தன் வாயை திறந்து ஏறப்பா இப்படி கதைக்கிறீங்க, அவர் இவைகளை விசாரிப்பார் என்று அவன் மௌனமாக இருந்தான். அதே போல தேவன் செய்தார். மோசே மௌனமாக இருந்தாரு, தேவன் எழும்பினார், எழும்பி கேட்டாரு, காசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேச துணிந்தது என்ன? கவனிங்க, நான் சொல்றேன் கவனிங்க. அந்த இடத்துல மோசே எழும்பி தன் நியாயத்துக்காக வாதாடி இருப்பாரே, ஆனால் மேபி தேவன் மௌனமாக இருந்திருப்பார். ஆனால் தன் தேவனை சரியாக அறிந்த மோசே கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், தேவனதை விசாரிப்பார், தேவனதை பார்த்துக் கொள்வார் என்று அறிந்த மோசே என்ன செய்தான்? மௌனமாக இருந்துட்டான். ஆகவே தேவன் எழும்பினார், கேட்டார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேசினதுக்கு துணிந்தது என்ன? இத்தனைக்கும் மீறியாம் ஒரு புரொபெட், ஒரு தீர்க்கதரிசி, வேதத்திலே முதல் பெண் தீர்க்கதரிசி என்ற பெருமையை பெற்ற தீர்க்கதரிசியாகிய மிரியாமே தன் சொந்த சவுலுக்கு விரோதமாக பேசியிருக்கிறார். ஆண்டவர் வந்தார், எழும்பினார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேசினது என்னன்னு சொல்லி போயிட்டார். போன உடனே அவர் பேசி முடிந்த உடனே மிரியாம் உறைந்த மலையை போல குஷ்டரோகியானார். இதை பார்த்த மோசே அவனால தாங்க முடியலை. இங்கதான் ரெண்டு பேர்த்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை நான் கற்றுக்கொள்றேன். ரெண்டு பேரும் ஊழியக்காரர், ரெண்டு பேரும் தேவனால பயன்படுத்தப்படுறவர். ஆனால் தீக்கு தரிசாகிய மிரியாம் தன் சவுலுக்கு விரோதமாக எழும்பி கதைக்கிறார். ஆனா அதே மிரியாமுக்கு இப்ப குஷ்டரோகம் என்று சொன்ன உடனே மோசேயால தாங்க முடியாது. தேவ சமூகத்தில் அழுகிறார், குழம்பி ஆண்டவரிடம், ஆண்டவரே தயவு செய்து என் சௌரியை குணமாக்கும், எனக்கு விரோதமாக பேசினவன்டா, எனக்கு விரோதமாக எழும்பினவன்டா, ஆனாலும் அவளை குணமாக்கும், பிளீஸ் ஹவ் மெர்சி அப்பான் ஹர். ரெண்டு பேரும் ஒரே கார், ரெண்டு பேரும் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், அவருடைய 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 ஆவிக்குரிய வாழ்க்கையின் தராதரம் எங்க விளங்கி இருக்கு பாருங்க. ரெண்டு பேரும் தேவ சமூகத்தில் நிற்கிறவர், ரெண்டு பேரும் தேவ ஊழியத்தை செய்தவர். அருமையானவர்களே, நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளை அவர் கேட்டே இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் பேசின, இதுவரைக்கும் நாம் பேசின வார்த்தைகளுக்குரிய தண்டனைகளை நாம் அனுபவிக்காமல் இருக்கிறபடியால் தொடர்ந்தும் நாம் பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய தயவு நம்மை குணப்பட ஏவுகிறது என்று அறியாமல் நாம் துணிகரமாக தேவையில்லாத வீணான வார்த்தைகளை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போமே. ஆனால் ஒருவேளை நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக தேவகரம் வெளிப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனால் அந்த பிரச்சனையை நாம் எப்படி கையாளுகிறோம்? How we can handle the problem? அதைத்தான் தேவன் பார்ப்பார், அதைத்தான் ஆண்டவர் கவனிப்பார். சில பேருக்கு கோபம் வந்துட்டா அப்பப்பா ரொம்ப நல்லவர்களாக இருப்பார். ஆலயத்தில் பார்த்தா இவர்களா இப்படி பேசியிருப்பார்கள் தோணும். அவ வீட்டில் திடீரென்று கோபம் வந்துட்டா அவளை பார்க்கவே இல்லை. அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய ஜனமா, தேவ ஆவியை பெற்றவர்களா என்று என்ன தோன்றதில்லை? வீணான வார்த்தை, ஸ்டாப் இட், பிகாஸ் தேவன் அதை கேட்டுட்டார். ஒரு நாளைக்கு நாம் பேசின வார்த்தைகளை குறித்து கணக்கொப்பு கொடுங்க. இன்றைக்கு நாம் பேசின வார்த்தைகளுக்கு நாளைக்கு நாம் எஜமானுக்கு முன்பாக கணக்கு ஒப்பு கொடுக்க. ஆகவே இதை அறிந்து, இந்த சத்தியத்தை அறிந்த நாம், இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்ட நாம், நம்முடைய நாவை ஏன் காக்க கூடாது? உன்னுடைய நாவுக்கு நீ தான் கடிவாளம் போட, இன்னொருவர் போட முடியாது. என்னுடைய நாவை இன்னொருவர் காக்க முடியாது. நான் தான் காக்க வேண்டும், நான் தான் பாதுகாக்க வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு என்று பைபிள் சொல்லுது. வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளை ஆண்டவருக்கு எஜமானுக்கு நாம் கணக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆகவே நாம் ரொம்ப கவனமாக இருக்கும். இன்னும் ஒரு காரியத்தை நாம் கவனிப்போம். மற்ற 25 சீக்கிரம் வாருங்கள், நேரம் மற்ற 25 அங்கே இன்னொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். 25 19 வசனத்தை பாருங்க. 25:19 வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காருடைய எஜமான் திரும்பி வந்து என்ன செய்தாராம், அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான். யாரு கணக்கு கேட்டது? எஜமான். ஆடத்துல கணக்கு கேட்டிருக்கான், ஊழியக்காரத்துல. ஹலோ, எஜமான் ஒரு நாளைக்கு திரும்பி வரத்தான் போகிறார். விசுவாமியை சொல்லுங்க. வந்து என்ன செய்ய போறாரு? கணக்கு கேட்கத்தான் போறார். ஹலோ, இயேசு கிறிஸ்து திரும்பி ஒரு நாளைக்கு வரத்தான் போறாரு. நிஜமா ஒரு நாளைக்கு நம்மிடத்துல கணக்கு கேட்கத்தான் போறாரு. போட்டு இந்த கவனி, இந்த இந்த வார்த்தையை எங்க சொல்லியிருக்கார் பாருங்க. காலந்துகளின் உவமைகளை குறித்து இயேசு சொல்லிக் கொண்டு வரும்போது, அந்த உவமையை சொல்லி முடிக்கும் போது இந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்துறார். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. எஜமான் அவனவனுக்கு ஏற்றபடி பிரித்து கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு எத்தனை தாலந்துகளை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது தேவன். சில பேருக்குள்ள அநேக திறமைகள் இருக்கிறது, சில பேருக்குள்ள கொஞ்சமாக இருக்கு. நாம் ஆண்டவர் பார்த்து கேட்க முடியாது, எனக்கு ஏன் இத்தனை திறமைகளை தந்திருக்கிறீங்க அப்படின்னு. அவருக்கு கூட கொடுத்திருக்கீங்க, எனக்கு கொஞ்சமாக தந்திருக்கீங்க அப்படின்னு நாம் சேர்த்து நினைக்கிறதும். திரும்பி வந்த எஜமான் ஊழிய காலத்திலே கணக்கு கேட்டான். என்னத்தை கணக்கு கேட்டான்? தான் கொடுத்தவைகளிடத்திலே அந்த எஜமான் வந்து கணக்கு கேட்டிருக்கான். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. 5 தாலந்துகளை பெற்றவன் இன்னும் 5 தாலந்தை பெருக்கி இருக்கிறான், சம்பாதிச்சிருக்கிறான். அதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டானோ தெரியாது. எவ்வளவு நாட்களையும் நேரங்களையும் இழந்து இரவு பகலாக எவ்வளவு கஷ்டப்பட்டானோ தெரியாது. கொடுக்கப்பட்ட 5 தாலந்துகளை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் 5 தாலந்துகளை அவன் சம்பாதிச்சிருக்கான். மற்ற 2 தாலந்தை பெற்றவனும் அவனும் இன்னும் 2 தாலந்தை சம்பாதிச்சு. ஆனா 1 தாலந்தை பெற்றவனோ என்ன செஞ்சானா? கொண்டே அவர்களை இன்வெஸ்ட் பண்ணாமல் பெருக்காமல் அப்படியே வைத்து விட்டான். ஆண்டவர் வந்தார், எஜமான் வந்தார், ஒவ்வொருவராக கூப்பிட்டார். 5 தாலந்துகளை பெற்றவன் வந்தார். ஆண்டவரே, எஜமானனே, 5 தாலந்து என்னத்தை கொடுத்திருந்தவா, இதோ இன்னும் 5 தாலந்து நான் பெருக்கி இருக்கிறேன். உடனே எஜமான் சொல்றார், நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்துக்குள் வந்து பிரவேசி. அடுத்தவன் வர, 2 தாலந்தை பெற்றவன், ஆண்டவரே, எஜமானே, 2 தாலந்தை கொடுத்தீரே, இதோ இன்னும் 2 தாலந்தை நான் பெருக்கிருக்க. உடனே எஜமான் சொல்ற, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன், உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. அடுத்தவர் வருகிறார், வந்தார், ஐயா, நீங்க தந்த தாலந்து பத்திரமா வச்சிருக்க. நீ கடினமான எஜமான் என்று அறிந்து அதை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன், எந்தாரும் எடுத்துக்கொள்ள. நீங்க அதை எடுத்து வாசித்து பாருங்க, எஜமான் கோபம் கொண்டார். உங்களுடைய கையையும் காலையும் கட்டி இருளிலே தள்ளுங்க. நான் இதை வாசிக்கும் போது யோசிக்கிறேன், என்ன தெரியுமா, இவன் செய்த தவறு என்ன? இந்த ஊழியக்காரன் செய்த தவறு என்ன? குடும்பங்களை கெடுத்தானா, கொலை செய்தானா, கொள்ளை அடித்தானா? அப்படி ஒன்னும் செய்யல். என்ன கவனிங்க, இவன் செய்த ஒரே ஒரு தவறு என்ன, எஜமான் கொடுத்த தாளந்துகளை பெருக்காமல் அப்படியே வைத்திருந்துட்டான். அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு கடினமாக வழிபட்டது. என்ன, கையின் காலை கட்டி புறமான இருளிலே அக்னியிலே தள்ளு, நான் கொடுத்ததை பெருக்காமல் வைத்திருந்திருக்கான். நான் கொடுத்த தாளந்துகளை பாவிக்காமல் அப்படியே வைத்திருக்கிறார். அவன் இப்படிப்பட்ட ஊழியக்காரனை கையும் காலம் கட்டி புறம்பான இருந்திலே தள்ளு. அவனை பார்த்து அட சொல்றார், பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன். என்ன கவனி, நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா என்னத்துல ஒரு தாளந்தும் இல்லை, இடத்துல ஒரு திறமைகளுமே இல்லை, ஒரு தாளந்து இல்லை அப்படி சொல்லி யாராவது இங்க சொல்ல முடியுமா? எல்லோருக்குள்ளும் சில தாளந்துகள் இருக்கத்தான் செய்யும், எல்லோருக்குள்ளும் சில சிறப்பான திறமைகள் இருக்கத்தான் செய்யும். என கருமானவர்களே, இது தேவன் நமக்கு கிருபையாக தந்த தாளந்துகள். இவைகளை வைத்து நாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்பது கேள்வி. நான் சொல்றத சொல்லிடும், கேட்டுக்கொள்றதும் கேட்டுக்கொள்ளாதும் உங்களை பொறுத்தது. நாம் எல்லோருக்குள்ளையும் சில தாளந்துகள் இருக்கத்தான் செய்யுது. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாம் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோமா? தேவ நாமத்தின் மகிமைக்காக, தேவ ராஜ்யத்தின் விருத்திக்காக நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோமா, பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ, அல்லது தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை அப்படியே புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு நாள் வரும், எஜமா வருவார், கணக்கு கேட்பார். அந்த ஊழிய காலத்தில் வந்து எஜமான் கணக்கு கேட்டிருக்கான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகளை நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ராஜ்யத்தின் விருத்திக்காக பாவிக்கிறோமா? நமக்கு இருக்கிற திறமைகளை தேவ ராஜ்யத்தின் பணிக்காய், தேவ ராஜ்யத்தின் விருத்திக்காய் நாம் பாவிக்கிறோமா? தேவ நாமத்தின் மகிமைக்காய் நாம் பாவிக்கிறோமா? அல்லது அப்படியே நாம் அவைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? காலம் குறையிருக்கு, வருஷங்கள் சீக்கிரமாக கழிந்து போய்கொண்டே இருக்கு. ஆகவே சத்தியத்தை அறிகிற நாம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நாம் எழுந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை அவருடைய ராஜ்யத்தின் விருத்திக்காய், அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் நாம் பயன்படுத்தித்தான் வேண்டும். கொஞ்ச காலம் நாம் பாவிக்கிறது, கொஞ்ச காலம் நாம் அவற்றை சும்மா வைக்கிறது, எஜமான் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் ராஜ்யம் பாதிக்கப்படக்கூடா பாருங்க, தேவனுடைய வேலை வினைக்கிட்டு போகக்கூடா பாருங்க. இந்த உலகத்தில் எல்லாம் வளருது, ஆனா தேவனுடைய சபைதானங்கள் வளர வேண்டிய அளவுக்கு நீ வளரல பாரு. சபைக்கு போனா என்ன கிடைக்கும்? சபைக்கு போறதால என்ன நன்மை இருக்கு? இப்படி நாம் சிந்திக்கிறத விட்டு என்னால இந்த சபைக்கு என்ன நன்மை இருக்கு, என்னால நான் போற சபைக்கு என்ன நன்மை இருக்கு, என்னால ராஜ்யத்துக்கு என்ன நன்மை இருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகள் நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேனா பெருக்குகிறேனா என்பதை நீயும் நானும் உணர்ந்துதான் ஆக வேண்டும், சிந்தித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு நாளைக்கு எஜமான் கணக்கு கேட்பார். உங்களுக்குள்ளே இல்லாத சில தாளந்துகள் இன்னொருக்குள்ளே இருக்கு. எஜமான் தன்னுடைய விருப்பப்படி தாளந்துகளை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தன்னுடைய ஊழியங்களை செய்வதற்காக. ஆனா நாம் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாம் பாவிக்காமல் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிற படியால் ஆண்டவருடைய ராஜ்யம் வளர வேண்டிய அளவுக்கு வளரலே. கருத்துகள் ஏராளம், அபிப்பிராயங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவருக்கு தேவை நம்ம கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்தியாக. நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்துக்குள் வந்து பரவேசி. ஏனென்றால் நான் கொடுத்த தாளந்துகளை நீ பயன்படுத்தி இருக்கிறாய், சம்பாதிச்சிருக்கிறாய், ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கிறாய், ராஜ்யத்தை கட்டியிருக்கிறாய், சபையை கட்டியிருக்கிறாய், ஊழியங்களை செய்திருக்கிறாய். இதற்காக நீ கஷ்டப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், வேதனைப்பட்டதை அறிந்திருக்கிறேன், உன்னை இழந்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நல்லது, உத்தமம், உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. பாருங்க, உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கு, நல்ல ஆற்றல் இருக்கு, என்னத்துக்காக பயன்படுத்துறீங்க? சகத்துல நல்ல சுகம் இருக்கு, நல்ல பலம் இருக்கு, என்ன செய்யணும்? நம்மிடத்தில் இருக்கிற திறமைகளை வைத்து நாம் என்ன செய்யணும்? நாட்கள் போய்கொண்டே இருக்குது இல்லையா, காலங்கள் போய்கொண்டே இருக்கு. ஆகவே எனக்கு அறிமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க திறமைகள், தாளந்துகள், இவைகளை நாம் பயன்படுத்தி தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செஞ்சு முடிச்சிடும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எஜமா கணக்கு கேட்கும் போது நாம் வெட்கப்படாமல் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். நம்மை பார்த்து அவர் சொல்லணும், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. நான் வஞ்சிக்கப்பட்டு காலம் முழுவதும் ஆண்டவரே சோத்திரம் என்று பாட்டு பாடிட்டு போறதுக்கு அல்ல ஆண்டவர் நம்மளை அழைத்து, நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவுடைய ராஜ்யத்துக்கு பங்க பயன் உள்ளவளாக இருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவுடைய ராஜ்யம் வழங்குவதற்கு நான் பாடுபடும், ஏதோ ஒரு விதத்தில் எங்கள் திறமைகளை நான் பயன்படுத்தும். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ஹலோ தன் குடும்பத்தை குறித்து ஒரு கணப்பு கணக்கு தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிற நாள் வர, பிள்ளைகள் கத்தரால் வர சுதந்திரம் சொல்லி ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு உங்களுக்கென்று தேவன் கொடுத்த பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்கணும்? ஒரு பிள்ளை அது வளருகிற சூழ்நிலை மிக மிக முக்கியம். அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக தாயும் தகப்பனும் வாழுகிற வாழ்க்கை மிக மிக முக்கியம். அருமையான தகப்பனே, உன் பிள்ளைகளை குறித்து நீ கவனமாக இருக்கணும். அவர்களுக்கு அவர்கள் தேவனை தேடுகிற உணர்வை நீங்கள் ஊட்டுகிறீர்களா, அல்லது இந்த உலக ஆசைகளை அவர்களுக்குள்ள திணிக்கிறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நாம் தேவனுக்கு பிரியமாக வளர்க்க போறோமா, அல்லது இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாக வளர்த்து விட போறோமா? நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் வளர்ந்து நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறது என் தாய் தகப்பன் எனக்கு காட்டின வழி என்று சொல்ல முடியும், அல்லது உங்க பிள்ளைகள் தவறுபடும் போது அதை தைரியமாக தண்டிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் உங்களால் முடியுமா? தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு முன்பாக பிடிக்கிற சண்டையால் பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்றதை அவளுக்கு ஏற்றுக்கொள்ள விருப்பமே. அப்பா கோபம் வரும்போது பேசுகிற வார்த்தைகளால் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, சிந்தி. நம்ம எல்லாருக்கும் ஒரு உக்கரான கணக்கு இருக்கு, நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள், அவள் அதிகமாக என்னத்தை தேடுகிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசத்தை கடத்துறீங்க, அவளுக்குள்ள தேவனுக்கு ஏற்ற புத்திமதிகளை சொல்றீங்க, பக்தி உள்ள சந்ததியை இவர்கள் பெற்றெடுத்தார்கள் என்று நாளைக்கு சமூகம் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? என்னை பார்த்து, எங்களை பார்த்து சொல்ல முடியும்? தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை ஈற்றில் வெட்கத்தை உண்டு பண்ணுவாங்க. உங்க பிள்ளைகள் வீட்டில் எப்படி வளர்றார்கள் என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கு. வீட்டில் இருந்து மனத்தியால கணக்காக பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், டிவியில் என்ன புரோகிராம் பார்க்கிறார்கள், டெலிபோன்ல என்ன கதைக்கிறார்கள், இன்டர்நெட்டுக்குள்ள என்ன செய்கிறார்கள், என்ன கண்டக்ட் வச்சிருக்கிறார்கள். முன்னதான் உலகத்தை தேடி வெளியில போகும் இருந்து இப்ப உலகம் உள்ளே வந்துட்டு, வீட்டுக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன் குடும்ப வாழ்க்கை குறித்து, தங்கள் பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு முன்பாக ஒரு கணக்கு ஒப்பு கொடுத்தார். கணவன் மனைவியை கேவலமாக நடத்தக்கூடாது. மனைவி தன் புருஷனுக்கு அடங்காப்பிடாரியாக இருக்கக்கூடாது. Because you have God's people. அவபக்தி உள்ள ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகமும் சமுதாயமும் உங்களையும் என்னையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நீ வேலை செய்ய இடத்துல, நான் வாழ்கிற வீட்டிலே, போய் வர இடத்துலே, நாம் எப்படி கதைக்கிறோம், எப்படி நடமாடுறோம், எப்படி இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி வாழ்கிற ஒரு கூட்ட ஜனம் பார்த்துக் கொண்டே இருக்கிறது. நீ தேவனுக்கு மனுமையை கொண்டு வர, அவபக்தியை கொண்டு வர போறாங்க. நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு கணக்கொப்பு கொடுக்கணும். மட்டுமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள், திறமைகள், வாழ்க்கை வசதி இவைகளுக்கு நாம் ஒரு நாளைக்கு கணக்கொப்பு கொடுக்கணும். ஊழியக்காரர்கள் தங்களுக்கு தேவனால கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கணக்கொப்பு கொடுக்கணும். உலக காரியங்களிலே நாம் உண்மையாக இருக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய வேலையில உண்மையா இருக்கிறோம். ஒருவேளை அந்த ஒரு தாளந்து பெற்றவன் எத்தனையோ காரியங்களை கதைச்சிருக்கலாம், அது அப்படி, இது அப்படி, அவன் அப்படி, இவன் அப்படி, பட் ஆண்டவர் கேட்டது, நான் உனக்கு கொடுத்த தாளந்து நீ என்ன செய்தாய்? தேவன் எனக்கு கொடுத்ததுக்கு நான் அவருக்கு கணக்கோப்பு கொடுக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட வருஷங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாட்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், வரங்கள், வல்லமைகள், வட்டவர், எனிதிங் இன் மை லைஃப், ஒரு நாளைக்கு நான் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும். வரங்களை மிஸ்யூஸ் பண்ணலாம், தேவ வல்லமையும் துஷ்பிரயோகமாக பாவிக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு எல்லோரும் கணக்கு ஒப்புக்கொள்ள. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் வந்த பிற்பாடு நாம் எதையும் சேர்த்துக் கொள்ள முடியாது, எதையும் சரிப்படுத்திக் கொள்ள முடியாது. பட் இதுதான் காலம், இதுதான் நேரம், நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள. எங்க திறந்தனும், எங்க மாறணும், உனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை, எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை. ஒருவேளைக்கு இன்றைக்கு எஜமான் வந்துட்டான், நான் கணக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுப்பேன். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்னைய. இது ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிப்போம். இந்த 16 அதிகாரத்தில் 2 வசனத்தில் உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரான காரணாய் இருக்கக்கூடாது. கவுனி, இன்னும் ஒரு பொயில், இந்த பொயில மாத்திர சொல்லி நான் முடிக்கிறேன். இனி நீ உக்கிரான காரணாக இருக்கக்கூடாது. உன்னுடைய காலம் முடிந்தது. ஏன் தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நீ உண்மை உள்ளவனாக உண்மை அற்றவனாக இருந்து விட்டார். உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை நீ வீணாக கடத்தி விட்டார். உனக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களை நீ இழந்து விட்டார். நீ உண்மையற்றவனாய் இருந்தபடியால், நீ பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியால், இனிமே நீ உக்ரான காரணமாக இருக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியிலே என்னை விட்டால் இன்னொருவர் இல்லைன்னு நான் வாழ முடியாது. இல்ல, என்ன விட்டா என்ன போல பத்து பேரை பயன்படுத்துறதுக்கு அவரால் முடியும். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட தன்னத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையும் நான் இழந்து விட ஆயத்தமில். எத்தனையோ பேர் இருக்கத்தக்கதால் என்னையும் உன்னையும் தெரிந்து கொண்டார். உண்மை உள்ளவன் என்று எண்ணி உன்னையும் என்னையும் தெரிந்து, உனக்கு ஒரு ஊழிய பொறுப்பு, உனக்கு ஒரு ஊழியம், உனக்கு ஒரு அழைப்பு, உனக்கு ஒரு அபிஷேகம். சிறிய ஊழியம், பெரிய ஊழியம், நல்ல ஊழியம், அந்த ஊழியம், நோ. ஐ டெல் யூ அகைன், அப்படி வேதத்தில் நான் எங்கும் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றதெல்லாம் உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கணக்க செய்தால் ஆகவே எஜமான சந்தோஷத்துக்கு வந்து பிரவேசம். அப்படி ஆண்டவர் சொல்லல, நீ அதிகமா செய்தாய் அப்படி எல்லாம் சொல்லல. உண்மையா இருந்தார், உத்தமமா இருந்தார், உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல, உனக்கு தரப்பட்ட ஊழியத்துல, ஆண்ட உனக்கு தந்த வேலையில, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல, ஆண்ட உனக்கு தந்த பொறுப்புல நீ சாகும் வரைக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று உன் எஜமான் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஊழியங்களும் பொறுப்புகளும் தேவனிடத்திலிருந்து வருகின்றன. இதை நாம் மறந்துடக்கூடாது. ஆனாலும் அவைகளுக்கு ஒரு நாளைக்கு நாம் கணக்கு ஒப்பு கொடுத்தான். ஏன் தெரியுமா? உன்னை தெரிந்து கொண்டாரு, என்னை தெரிந்து கொண்டார். இதற்கு நீயும் நானும் பாத்திரமா இருக்கக்கூடாது. இனி நீ உக்ரான காரணமாக இருக்க முடியும். நான் யோசித்து பார்க்கிறேன், கவனிங்க. நேற்று வர மேனேஜர் இன்றைக்கு அதே நபர் பிச்சைக்கார். அதாவது பிச்சை எடுக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. நேற்று வர உக்ரானக்கார மேனேஜர் பிச்சைக்கார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஏறி இறங்குது பாருங்க. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த சத்தியங்களில் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போதும் ஒரே தரத்தில் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கவே கூடாது. உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் தேவனாலே ஆகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற நிலைமையை வைத்துக் கொண்டு, இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே நாம் இருக்கிற நிலைமையை வைத்துக் கொண்டு அதையே நாம் கட்டிப்பிடித்துக் கொண்டே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இந்த உக்ரான காரம் நினைத்திருக்க மாட்டான், என்ன எஜமான் உக்ரான கணக்கிட்டு தள்ளி போடுவார் என்று எஜமான் கூப்பிட்டாரு. நீ உடைய உக்ரான கருப்பினை நீ உண்மையற்றவனா இல்ல, இது உண்மையற்றவனா இருந்தபடியா இனி உக்ரான காரம் இருக்கக்கூடாது போ. நேற்றுவரை மேனேஜர் இன்றைக்கு பிச்சைக்கார். ஆகவே நான் சொல்றேன், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதும் ஒரே நிலைமையில இருக்கலாம் என்று அவன் நினைக்கக்கூடாது. ஒரு மனிதன் வாழ்ந்திருப்பதும் தாழ்ந்திருப்பதும் தேவன் அவனுக்கு கொடுக்கிற வரம் ஈவுங்க வரம் என்று பைபிள் சொல். யோசேப் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல நாட்களாய் சிறையிலே கிடந்தான். ஒரு நாள் திடீரென அவனுக்கு அழைப்பு வந்தது. சிறையிலே கிடந்த யோசேப்புக்கும் எல்லாராலும் மறக்கப்பட்டு மறக்கப்பட்டு போனவன், தன் சொந்த குடும்பத்தாலும் மறக்கப்பட்டு போனவன், சிறைச்சாலையிலே கிடக்கிறான். திடீரென ஒரு நாள் அவனுக்கு அழைப்பு வருகிறது. என்ன? எழும்பி வா. எங்கே? அரண்மனைக்கு. நான் யோசித்து பார்க்கிறேன், யோசிப்பு நினைத்து பார்த்திருக்க மாட்டேன், நான் அரண்மனைக்கு போவேன். அதிகாரியா திடீரென அழைப்பு வந்தது. சிறைச்சாலையில கிடந்த யோசிப்பு ஒரே நாளில எயிட் தேசத்தில் அதிபதியாக உயர்த்தப்பட்டான் பாரு. அதே போல நேபுகாத்நேச்சார் என்று ஒரு ராஜா இருந்தார். மிக வல்லமையான ஒரு ராஜா. வேதத்திலே அவர் செஞ்சிருக்க காரியங்களை பார்க்கும் போது ஆச்சரியமா. சோ பவர்ஃபுல் கிங். அரண்மனையில் அவன் உலாவிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னாராம், வல்லமையின் பராக்கிரமத்தினால் நான் பிடித்த பாபிலோன், என் மகிமையின் பிரதாபத்தை கண்டு நான் கட்டின ராஜ அரண்மனை என்று சொல்லி தன் இருதயத்திலே சொன்னாராம். சொன்ன உடனே இவன் இப்படி தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம், நீ ராஜாவாக ராஜாவாக இராதபடி தள்ளப்பட்டார். அந்த இரவு அவர் ராஜாசனத்திலிருந்து தள்ளப்பட்டு காட்டிலே மாட்டை போல புல்லை தின்றான். அவருடைய மயிர் கழுகு செட்டை போல அந்த அளவுக்கு நீளமாய் போன பலன். மாட்டை போல புல்லை தின்றான். என்ன கவனிங்க, நேற்று சிங்காசனத்தில் இருந்தவன் இன்றைக்கு காட்டில் தனித்து விடப்படுறான் பாரு. படையம் செய்யும் ஒரு மனிதன் எப்போதும் ஒரே நாள் ஒரே நிலைமையிலே நான் இருந்திடலாம் சொல்லி அவன் நினைக்க கூடாது. ஏனென்றால் நாம் நல்ல நிலைமையிலே வாழ்கிறது தேவன் நமக்கு தருகிற ஈவு. அவன் உன்னை உன் சிருஷ்டிகர நினை, உன்னை உருவாக்கிற தேவனை நீ நினைத்துக் கொள், உன் எஜமானனை நீ நினைத்துக் கொள். ஏனென்றால் நீ ஒரு நாளைக்கு அவருக்கு என்ன செய்யணும், கணக்கோப்பு கொடுக்கும். நேற்றைக்கு உக்ரானக்காரன், இன்றைக்கு பிச்சைக்காரன். வாழ்வு தேவன் தந்த ஒரு லைஃப் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். இனியும் நானும் இன்றைக்கு வாழுகிற வாழ்வு தேவன் தந்த ஒரு ஈவம்மா. இந்த வாழ்வை நீ எப்படி பயன்படுத்த போற, உனக்கு எஞ்சி இருக்கிற வருஷங்களை நீ எப்படி செலவழிக்க போற, நீ எதை தேட போற, உனக்கு எஞ்சி இருக்கிற வருஷங்களை நீ எப்படி வாழ்ந்து செலவழிக்க போற, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க திறமைகளை நீ என்ன செய்து கொண்டிருக்கிற, உனக்கு அளிக்கப்பட்டிருக்க கிருபைகளை நீ எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிற. என்ன கருமானவர்களே, ஒரு நாளைக்கு நாம் எஜமானுக்கு கணக்கொப்பு கொடுக்கும் வருவார். இந்த வருஷம் போய்கொண்டிருக்கு, அடுத்த வருஷம் வந்து கொண்டிருக்கு. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க சுகம், பலம், அறிவு, ஆற்றல், திறமைகள், ஆலந்துகள், உன்னால் எல்லாம் செய்து எத்தனை ஆத்மாக்களை உன்னால் ஆதாயப்படுத்த முடியும், எத்தனை பேருக்கு உன்னால நற்செய்தி அறிவிக்க முடியும், எத்தனை பேருடைய பக்தி விருத்திக்கு உன்னால உதவ முடியும், சபையோட வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் உன் பங்கு என்ன, ஆண்டோட ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ எந்த அளவுக்கு பாடுபடுகிறாய், எப்படியாய் உன் நாட்களை நீ செலவழிக்கிறாய், எப்படியா ஆண்டு உனக்கு தந்த சரீர பலத்தை நீ செலவழித்துக் கொண்டிருக்கிற. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஏனென்றால் ஒரு நாளைக்கு எஜமான் வருவாரு, நம் எல்லா இடத்திலையும் அவர் கணக்கு கேட்பார். அந்த அநீதி உள்ள உக்கரான காரணம் போல நாம் இருந்திருக்கிறோம். நமக்கு தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருட்களிலும் நாம் ஆண்டவருக்கு எஜமானுக்கு உண்மை உள்ளவளாக இருக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு அவர் வந்து நாம் அவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கும் போது நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்துக்களை நீ பிரவேசி என்று அந்த வார்த்தைகளை நம்முடைய காதிகள் கேட்குமா இருந்தால் நாம் காய்க்கும் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார், அதன் ஆண்டு நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். யாவரும் எழுந்திருப்போமா, செவ்வாய்